அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்களை நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவோட ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைச்சது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலை படித்தோடனே இம்மிடியட்டாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் அந்த ஆர்டிக்கலை படித்து முடித்த பிறகு லிங்க்டின்ல கூட நான் ஷேர் பண்ணினேன். இதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈகோ எந்த மாதிரி லீடர்ஷிப்பை பாதிக்குது அப்படின்றத பற்றிய விஷயம் தான் அது. ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இது எந்த ஆர்கனைசேஷனாக வேணாலும் இருக்கலாம், இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்லூரியாக இருக்கலாம், எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இதை விட்னஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நமக்கு பக்கத்துலேயே ஒரு லீடர் இருப்பார், அவர் க்ரோவாக க்ரோவாக அவரோட ஈகோவும் சேர்ந்து க்ரோவாகும். அவர் எந்த அளவுக்கு அப்ரோச்சபிளாக இருந்தாரோ அதற்கு நேர்மாறாக நடக்க ஆரம்பிக்கும் அவர் லீடராக இருக்கும் பொழுது. ஸோ அவரோட ஈகோவும் அவருக்கு மேலேயே க்ரோவாகும். இப்போ அவரோட க்ரோத் ஸ்டாப் ஆகும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த புதிய எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் எம்பி மற்றும் உங்கள் எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். இந்த ஆர்டிகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கால்ஸ்பர்க் கம்பெனியோட சிஓவா சீஸ் ஹர்ட்னு சொல்லப்படுறவர் பதவியே இருக்கிறார். அவருக்கு 20வது மாடியில ரொம்பவே ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு ஆபீஸ் ஒதுக்கப்படுது. அவரோட செக்ரட்டரி முதல் நாள் அன்னைக்கு அவர்கிட்ட ஒரு கீ கொடுக்கறாரு. இந்த கீ என்னன்னா, அவர் வந்து லிப்ட்ல ஏறும்பொழுது இந்த கீயை காட்டினா மிச்ச எல்லா லிப்ட்ஸும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். டைரக்டா அவர் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து 20வது ஃபுளோர் போயிட்டு அவரோட ஆபீஸ்க்கு ரீச் ஆயிடலாம். நடுவுல யாருமே லிப்டை இன்டரப்ட் பண்ண மாட்டாங்க. இது அவர் பதவிக்கு கிடைத்த ஒரு பெர்க்ஸ், ஒரு வெகுமான. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் இப்படியே போகுது. சீசால 20வது ஃப்ளோர்ல இருக்க தன்னோட சோபிஸ்டிகேட்டடான அந்த ஆபீஸ்ல இருந்து அந்த சிட்டில என்ன நடக்குது அப்படின்றத மொத்தமா பார்க்க முடிஞ்சது. ஆனா அவரால பார்க்க முடியாது தன்னோட சக ஊழியர்கள் தன்னோட கம்பெனில என்ன நடக்குது அப்படின்ற விஷயம். இங்க சீஸ் வந்து ஒரு வைஸான ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவுனா, 20வது ஃப்ளோர்ல இருக்கும் தன்னுடைய ஆபீஸை வந்து கீழ் ஃப்ளோருக்கு மாத்துறாரு, ஒரு ஓபன் ஆபீஸ்க்கு வராரு. இதை பார்த்த தன்னோட செக்ரட்டரி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, எவ்வளவு சோபிஸ்டிகேட்டடான ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சீஸ் ஒரு அழகான விளக்கம் தராரு. அதாவது 20வது ஃப்ளோர்ல இருக்கும் பொழுது என்னோட சக ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி என்னோட ஆர்கனைசேஷனோட பல்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ரெண்டும் புரியாம நான் எப்படி இந்த கம்பெனியை நல்லா நடத்தி கொண்டு போவேன் அப்படின்ற விளக்கம் தான் அந்த விளக்கம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து அவரோட ஈகோக்கு இடம் கொடுக்காம சீஸ் வந்து ப்ரோஆக்டிவா எடுத்த முடிவு ஒரு லீடரா அவரை இன்னைக்கு நிக்க வச்சிருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடர் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு லீடர் க்ரோ ஆகும் பொழுது அவருக்கு மேலே அந்த ஈகோ க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இந்த ஈகோ க்ரோ ஆக ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு உலகத்துக்குள்ள போவாங்க. அதாவது அவங்களோட சக ஊழியர்களோட டச்ல இருக்க மாட்டாங்க, கம்பெனியோட கல்ச்சர் அவங்களுக்கு தெரியாம போகும், தான் கிளையன்ட்ஸ் பத்தி தெரியாம போகும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது அப்பதான் அவங்களோட சரிவு ஆரம்பிக்குது. இப்போ ஒரு சிண்ட்ரோம் பத்தியும் பார்ப்போம். அதாவது டியூக்கனசிட்டி மிக அழகா விளக்கியிருக்க ஒரு சிண்ட்ரோம் என்னன்னா, நம்மளே இதை நம்ம ஆர்கனைசேஷன்ல நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். அதாவது ஒருவர் வந்து க்ரோ ஆகி ஒரு லீடர் பவர்ஃபுல்லான லீடர் ஆகும் பொழுது இமீடியட்டா பாத்தீங்கன்னா மக்கள் அதாவது சக ஊழியர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைனா அவங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவங்க சொல்ற மொக்க ஜோக்கு கூட சிரிக்கிறதுக்கு ஆளுக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்துருப்போம். இதுதான் வந்து அந்த ஈகோவை இன்ஃபிளேட் பண்றதுக்கான டூல். ஒவ்வொரு தடவையும் இதை அவங்க செய்யும் பொழுது அவங்களோட ஈகோ ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர ஆரம்பிக்குது. இது ஐடென்டிஃபை பண்ற ஜோனத்தன் டேவிட்சன் சைக்காட்ரி ப்ரொஃபசர், டேவிட் ஓவன் நியூரோலஜிஸ்ட், டியூக் யூனிவர்சிட்டியை சேர்ந்த இவர்கள் வந்து இதற்கு பெயர் வைக்கிறது வந்து ஹியூபரிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. எப்பவுமே முன்னாடி சொன்ன கதையில இந்த சீஸ் பண்ணின ஒரு விஷயம் மாதிரி நம்மளோட ஈகோவை எப்பவுமே நம்ம ட்ரிகர் பண்ணியோ இல்ல செக் பண்ணியோ பாத்துக்கணும். இந்த ஈகோக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈகோ ஏங்குறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேம், பவர், இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஈகோ பயங்கரமா ஏங்கும். இதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களையே உங்க மேல இருக்க கண்ட்ரோலையே நீங்க லூஸ் பண்ணிடுவீங்கன்றதுதான் உண்மை. அப்படி லூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்களோட பழைய பிஹேவியர்ஸ், பாசிட்டிவான பிஹேவியர்ஸ் நான் சொல்றது, அதே மாதிரி வேல்யூ சிஸ்டம், இது எல்லாமே நீங்க பிரேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சில வருடத்திற்கு முன்னாடி எது சக்சஸ் கொடுத்து உங்களை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கோ அந்த மாதிரி விஷயங்களையே நீங்க லூஸ் பண்ணி ஒரு புதிய பிஹேவியர் இல்லனா புதிய போர்வைக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று விடுவீர்கள் அப்படின்றது இந்த பேப்பர் சொல்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். சோ நம்மளோட ஈகோவை நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணனும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சரி, இத நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சப்போஸ் நான் சொல்ல போற பிஹேவியர் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா எனக்கு எழுதி சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. அதாவது லீடர்ஷிப் பொசிஷனுக்கு சடனா ஒரு ஆள், நீங்க ரொம்ப நாளா நோட்டீஸ் பண்ண ஒருவர் அந்த பொசிஷனை எடுத்த பிறகு அரகண்டா பிஹேவ் பண்றது, இல்லனா வந்து ரூடா பிஹேவ் பண்றது, இல்ல பவர் அவருக்காக ஏங்குறதா இருக்கலாம், இல்ல ரொம்ப செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணலாம், இல்ல கிரிட்டிசிசத்தை அலோ பண்ணாத ஆளா இருக்கலாம், திடீர்னு மாறி இருப்பாங்க. அதாவது இதற்கு முன்னாடி இது எதுவுமே இல்லாம இருந்தவங்க சடனா இந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, அங்கதான் வந்து நம்மளோட குரோத் முற்றிலும் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கிளாசிக்கான உதாரணத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். கலைஞர், அரசியல் பாரபட்சம் இல்லாம எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு லீடர் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள். டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுல கலைஞர் மிகவும் சிறப்பா விளங்கியிருக்காரு அப்படின்னு ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். என்னன்னா, அவர் எப்பவுமே வந்து இந்த ஐடி விங் ஃபார்முலேட் ஆன சமயத்துல வந்து ஒரு கமெண்டோ இல்ல ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அதோட ஃபீட்பேக்ஸ் வந்து எடுக்கிறது வழக்கமா இருக்குமா. அப்போ டேப் எடுத்துட்டு ஐடி விங் சக அந்த கட்சியில இருக்கவங்க வந்து போய் அவரை மீட் பண்ணும் பொழுது அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸை மட்டும் தான் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறது வழக்கம் போல. சோ ஒரு தடவை வந்து இந்த மாதிரி காட்டும் பொழுது அந்த கமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு என்னையா எல்லாருமே வந்து பாசிட்டிவா போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா நெகட்டிவான கமெண்ட்ஸையும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி விங்ல இருக்கவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, ஆபாசமான விஷயங்களை தவிர்த்து நம்மளோட நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் யார் எழுதுறாங்களோ அந்த கமெண்ட்ஸ் எனக்கு வந்து சேரணும். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் பொழுது நாம் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றத அவர் சொல்ற ஒரு பாடம். இங்கதான் வந்து அவர் தலைவரா நிமிர்ந்து நிக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 14 வருடம் ஆட்சியில இல்லாத பொழுதும் ஒரு கட்சியை வந்து கட்டுக்கோப்பா நடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக்கான உதாரணம் கலைஞர் அவர்கள். எனக்கு இந்த ஆர்டிகல்ல பிடித்தமான வரி என்னன்னா, இந்த இன்ஃபிளேட்டட் ஈகோ, நம்ம சொல்லப்படுற இந்த ஈகோ வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறத தான் கேட்கணும், நான் நினைக்கிறத தான் நான் நம்புவேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அங்கதான் வந்து இந்த உண்மை மறைக்கப்படுது. நிதர்சனமான விஷயங்கள் என்ன நடக்குது நம்மளை சுத்தின்றது நம்மளுக்கு தெரியாம நம்ம ஒரு ஆர்டிபிஷியலான உலகத்துல இருப்போம் அப்படின்றத பத்தி அவங்க சொல்றாங்க. சரி, இதெல்லாம் நம்ம பத்தி பேசும்பொழுது இதை எப்படி அவாய்ட் பண்றது பத்தியும் நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். சோ முதல் விஷயம் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க நம்மளுக்கு பவருக்காக கிடைக்கப்படும் வெகுமானம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்க்ஸ்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது நம்ம பதவிக்காக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சுக்கணும். இது அசோசியேட் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி வந்து சைமன் ஸ்னீக் அவர்கள் சொன்ன ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய ஏர் ஃபோர்ஸ் அபிஷியல் வந்து ஒரு மீட்டிங்காக வராரு. அந்த அபிஷியல் வந்து இறங்குறதுக்காக ஒரு சார்ட்டர் ஃபிளைட் ரெடியா இருக்கு. சோ அந்த சார்ட்டர் ஃபிளைட் அவர் மட்டும் டிராவல் பண்ணி வராரு. அவர் இறங்கும் பொழுது அந்த ஃபிளைட்டை விட்டு வெளியில வரும்பொழுது 2 ஆர்மி அபிஷியல்ஸ் இல்லைன்னா அந்த ஏர்ஃபோர்ஸ் அபிஷியல்ஸ் வெளியில இருக்காங்க. ஏன்னா அவரோட பிரீஃப் கேஸை கொண்டு போறதுக்காக அவர் ரூம். சோ அவருக்காக கார் ரெடியா இருக்கு. சோ அந்த கார்ல ஏறாரு, நேரம் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போறாரு. ஒரு அழகான கப்பன் சாசர்ல ஒரு டீ காஃபி ரெடியா இருக்கு. சோ அதை குடிச்சிட்டு அவர் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றது. அந்த வருடம் அவர் ரிட்டையர் ஆறாரு. இதே மாதிரி அவர் அடுத்த வருடமும் இதே கான்ஃபரன்ஸ்க்காக அழைக்கப்படுறார். அப்போ அவருக்காக சார்ட்டர் ஃபிளைட் கிடையாது, அவருக்காக அனுப்பப்பட்டது ஒரு ட்ரெயின் டிக்கெட். அந்த ட்ரெயின் டிக்கெட்ல ஏறி அவர் இறங்கும் பொழுது அவரை வரவேற்பதற்கு அங்க யாருமே கிடையாது. சோ அவர் பிரீஃப் கேஸ அவரே எடுத்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வர்றாரு. இப்போ அவருக்கு காஃபி டீ கொடுக்கறது கூட யாரும் கிடையாது. அவருக்காக பின்னாடி ஒரு காஃபி மிஷின் இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் கப்ல காஃபி எடுத்து குடிச்சிட்டு வராரு. சோ இதுல இருந்து ரொம்ப அழகான விஷயம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே நம் பதவிக்காக கிடைக்கும் மரியாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகா ஆணித்தனமா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சாலே நம்ம டவுன் டு எர்த் இருக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு கதை, எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்த ஒரு கதை இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஓபனான கல்ச்சரை கொண்டு வாங்க. நம்ம ஒரு கருத்து சொல்றோம்னா அதற்கு எதிர்கருத்து சொல்றவங்களை மதிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான இன்ட்ராக்ஷன் இருக்கும், நல்ல ஒரு தரமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். எப்பவுமே நம்மளை சுத்தி தைரியமா நம்மளோட கருத்துக்களை எடுத்து கூறுற மாதிரி ஆள்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பொதுவா எல்லாரும் என்ன விரும்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற கருத்துக்கு அப்படியே ஓகே சொல்ற மாதிரி ஜாலரை அடிக்கிற மாதிரி ஆளுங்களை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எந்த விதத்திலயும் அது யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராட்டிடியூட் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத எப்பவுமே நினைச்சு பாத்துக்கணும். ஸோ அப்படி நினைச்சு பார்க்கும் பொழுதுதான் நம்மளை என்ன மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு, இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி இன்னும் மேலே போகலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த கிராட்டிடியூடுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கிரவுண்டடா வச்சுக்கிறதுக்கு இந்த கிராட்டிடியூடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கிராட்டிடியூட பத்தி பேசும்பொழுது எனக்கு அழகான இந்த வாலி அவர்களோட வரி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எப்பவுமே பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. ரொம்பவே ஒரு அழகான வரிகள். கன்க்ளூசிவான சில விஷயங்களை சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பெரிய சேலரி, சூப்பரான ஒரு ஆஃபீஸ், நம்ம சொல்ற விஷயத்துக்கு எல்லாருமே தலையாட்டுறது, இதை வச்சு நான் லீடர் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தவறு. லீடர்ஷிப்ன்றது பீப்புள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பீப்புள் மாறக்கூடியவங்க, இதை புரிஞ்சுக்கணும். சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடரா இருக்கிறதுக்கான ஃபார்முலா எனக்கு தெரியும் நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்றது என்னன்னா, உங்களோட பாஸ்டோட சக்சஸ் வந்து உங்களோட ஃபியூச்சரை டேமேஜ் பண்ணாம பாத்துக்கோங்க. உங்களுக்கு நான் பேசினது சரின்னு பட்டுச்சுன்னா உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கலீக்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு எழுதி அனுப்புங்க. எய்தர் தி எம்பிஸ் பாட்காஸ்ட் @gmail.com நீங்கள் எழுதலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து தி எம்பிஸ் பாட்காஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து உங்களோட மெசேஜஸ் லீவ் பண்ணலாம். இப்போ நம்மளோட பாட்காஸ்ட் இந்தியாவோட டாப் மியூசிக் மற்றும் பாட்காஸ்ட் தளங்களில் அண்டர் தி பேனர் தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட்ன்றதுல அவைலபிளாக இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.